நமஸ்காரம். நவராத்திரி நவராத்திரின்னு கொண்டாடுறோமே, இந்த 9 ராத்திரிகள் இந்த புரட்டாசி மாசத்தில் கொண்டாடி வருகிறோம். வேற ஒரு 9 ராத்திரிகளை பத்தி கூறுகிறேன். இந்த ஒவ்வொரு ராத்திரியினாலேயும் ஒரு பெரிய மாறுதலே ஏற்பட்டது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். ஓர் இரவில் என்று ஆண்டாள் சொன்னபடி கண்ணன் பிறந்ததே ஓர் இரவு பொழுது. நிஷீதே தம உத்பூதே என்று பாகவதத்தில் சுக்காச்சாரியர் கூறுகிறார். இரவு நீண்ட பொழுதுதான் கண்ணன் அஷ்டமி திசையில் ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இருட்டிருக்கவேதான் கம்சன் கண்ணில் படாமல் கண்ணன் தப்பித்தார். அதனால ராமானுஜருடைய சீடரான பிள்ளை உரங்காவல்லி தாசர் எங்க இருட்டை பார்த்தாலும் விழுந்து விழுந்து நமஸ்கரிப்பராம், இந்த இருள்தான் கண்ணனை காப்பாற்றி கொடுத்தது என்று. இரண்டாவது ராத்திரி ராமனுக்கு மறுநாள் பொழுது விடிந்தால் பட்டாபிஷேகம். முதல் நாள் இரவு முழுவதும் கைகேயி தசரதனோட வரம் கேட்டு போராடுகிறாள். தசரதனும் எத்தனையோ எடுத்து சொல்லி பார்த்தார். விடிய விடிய பேசியும் உன்னை காலையே தொட்டு கும்பிடுகிறேன்னு சொல்லியும் கைகேயி மனம் இறங்கவில்லை. கடைசியில் விடியற் காலையில் தயரதன் மயக்கமாக சரிந்தார். அப்போதுதான் கைகேயி சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்துக் கொண்டு வரச் சொன்னாள். அந்த இரவு பொழுதுதான் ராமாயணத்தையே மாற்றிவிட்டது. மூன்றாவது, திருதராஷ்டிரன் மகாபாரதத்தில் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவிக்கிறான். அந்த பருவத்துக்கு பிரஜாகர பருவம்னு பேர். ஜாகர விழித்திருத்தல். கண்ணன் பாண்டவ தூதனாக வந்தார். சுருக்கமாக அன்று அவையில் ராஜசபையில் தான் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு மறுநாள் விளக்கமாக எல்லாம் பேசுகிறேன் என்று ஓய்வெடுக்க போய்விட்டார். இவர் என்ன போச போகிறாரோ என்று பயந்து போனான் திருதராஷ்டிரன். அதனால் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தான். அப்போது விதுரரை கூப்பிட்டு அனுப்புகிறான். விதுரர் வந்தார். மன்னா, ஏன் தூங்காமல் சமப்படுகிறாய்? நீ ஏதேனும் திருடி விட்டாயா? பிறர் பொருளை கவர்ந்தாயா? பொய் சாட்சி சொன்னாயா? மக்களை வருத்தி எடுத்து விட்டாயா? ஏதானும் பிராணிகளை ஹிம்சித்தாயா? அதர்ம வழியில் சென்றாயா? இப்படி இருந்தால் தானே தூக்கம் வராமல் தவிப்பாய் என்று கேட்க தன் மனக்லேசத்தை திருதராஷ்டிரன் சொன்னான். அப்போதுதான் விதுர நீதி 8 அத்தியாயங்களையும் விதுரர் உபதேசிக்கிறார். நாளை நம்ம வாழ்க்கைக்கே விளக்கூட்டும் விதுர நீதி பிறந்ததே ஒரு இரவு பொழுதில் தான். அடுத்தது 4வது இரவு. முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்கள் மூவரும் திருக்கோவலூர் என்னும் திவ்வதேசத்தை அடைந்தனர். அங்கே மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமம். இரவு பொழுது, வெளியிலே மழை கொட்டுகிறது, கும்மிருட்டு. ஓராழ்வார் உள்ளே நுழைந்தார், படுத்தார். இரண்டாவதுவர் நுழைந்தார், இருவரும் அமர்ந்தனர். மூன்றாவது ஆழ்வார் நுழைந்தார், மூவரும் நின்றனர். அந்த இருட்டில் யார் இருக்கான்னு கண்ணு தெரியாமல் முதல் ஆழ்வார் விளக்கேத்தினார், வையன் தகழியா. இரண்டாவது ஆழ்வார் விளக்கேத்தினார், அன்பே தகழியா. மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன்னு பாடினார். அப்ப 4000 திவ்ய பிரபந்தம் அருளி செயல்கள் அத்தனையும் பிறந்ததே இரவு பொழுதில் தான். அப்ப கண்ணன் பிறந்ததும் இரவு, ராமனை காட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடந்த பேச்சுக்களும் இரவு, இதோ முதலாழ்வார்கள் பாடிய முதல் பாசுரம் பிறந்ததே இரவு. 4000 திவ்ய பிரபந்தமே இரவில் பிறந்தது. அடுத்தது 5வது, திருமழிசை ஆழ்வார், அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன். அந்த நாட்டு அரசன் கணிகண்ணனிடத்தே போய், என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு என்றான். கனிகண்ணன் மறுத்தான். திருமுழிசை ஆழ்வாரை கேட்க அவரும் மறுத்து விட்டார். உடனே அரசன் கனிகண்ணனை நாடு கடத்துகிறான். கனிகண்ணன் புறப்பட்டார். உடனே பின்னாலே திருமுழிசை ஆழ்வார் புறப்பட்டு விட்டார். போற போக்கில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற யதோக்தகாரி பெருமாள் திருவெக்காங்கிற திவதேசம். அந்த பெருமாளை நீயும் பின்னாடி வா, இங்கு படுத்து என்ன பண்றாய் என்று கலப்பிட்டார். மூவருமாக நடந்து பக்கத்தில் ஒரு ஊரை அடைந்தனர். ஓர் இரவு இருக்கை, அது ஒரு ராத்திரி பொழுது முழுக்க தங்கினர். ஓரிக்கை ஓரிக்கைன்னு சொல்லுவார்கள். இன்னைக்கும் பெருமான் அங்கு எழுந்தொருளி உற்சவம் நடக்கிறது காஞ்சிபுரத்தில் திருவெக்கா பக்கத்திலே. அப்ப அந்த ஓர் இரவு பொழுதுதான் அரசனை மனம் மாற்றம் அடைவித்தது. ராஜா திரும்ப வந்து பெருமாள்கிட்ட கேட்கிறார், நீர் ஓர் இரவு ஊரை விட்டு போயிட்டதுனாலே ஊரே பொலிவிழந்து விட்டது, திரும்ப வரணுங்கிறார். நான் வரணும்னா திருமுழிசை ஆழ்வார் வரணும், திருமுழிசை ஆழ்வார் வரணும்னால் கனிகண்ணன் வர வேண்டும். கடைசியாக மூன்று பேரும் திரும்ப வந்தனர். அப்ப திருமுழிசை ஆழ்வார் சரித்திரமும் ஓர் இரவு பொழுதில் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து ஆறாவது, நம்மாழ்வாருடைய பாடலே கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் வாழி கனையிருளே, ஊரெல்லாம் துஞ்சி உரகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேறிவோர் நீளிரவாய் நீண்டதால், பெண் பிறந்தார் எய்தும் பெருந்துயர் காண்கிலேன் என்று ராத்திரி பொழுது முழுக்க ரொம்ப சிரமம் வருகிறதே, ராத்திரி வியசனம்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் பெருமானை பிரிந்து வருத்தப்பட்டது ஓர் இரவு. அன்று இரவு ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நள்ளுன்னு ஒரு சத்தம் போடுற அளவுக்கு இருட்டு இருந்தது. ஆழ்வாரை பெண் பாவனையில் பாட வைத்து பெருமானை பிரிந்து துடிக்க வைத்து தன் நிலையே இழக்க வைத்ததே ஓர் இரவு பொழுதுதான். அப்ப நம்மாழ்வார் சரித்திரத்திலேயும் இரவு முக்கியத்துவம் பெறுகிறது. திருமங்கை ஆழ்வார் பாடும்போது பெருமானிடத்தே அனைத்தையும் கொள்ளையடித்தார். இன்னைக்கு அந்த உற்சவம் ராத்திரி பொழுது நடக்கிறது. வேடுபரி என்று திருநகரியிலே நடக்கிற அந்த உற்சவத்துக்கு பேர். வயலாளி மணவாளனுக்கு கல்யாணமாகி மூடுபல்லக்கில் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு வருகிறார். பக்கத்திலே பெருமாள், வயலாளி மணவாளன், திருவாலி திருநகரின்னு சொல்லுகிறோமே, அந்த பெருமாள் கல்யாணம் ஆகி வரார். திருமங்கையாழ்வார் பெரிய கொள்ளக்காரர். ஆனால் அவர் நாலு சிஷ்யர்கள் வச்சிருந்தார். நாலு பேரும் இரவு பொழுதுல போய் செய்தி சொன்னார், ஓ இப்படி ஒரு பெரிய கல்யாண கோட்டி வருது, இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டோம்னால் அப்புறம் வாழ்நாள் முழுக்க தள்ளுவிடலாம், இன்னைக்கு அந்த உற்சவம் ராத்திரி வேளையிலே தீப்பந்தத்தோட ஓஹோ நடக்கிறது. அப்பதான் இவர் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு மூட்டையாக கட்டி தூக்க போகும்போது தூக்க முடியல. ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கே, மணவாளா இப்ப நீ சொல்றியா இல்ல கத்தியால குத்திரட்டமான்னார். அந்த மந்திரம்தான் திருமந்திரம், எட்டெழுத்து மந்திரம். ஓரமாக கூட்டி போய் அரச மரத்தடியிலே நிறுத்தி மந்திரங்களுக்கெல்லாம் அரசான திருமந்திரத்தை மணவாளன் உபதேசித்தார். திருமங்கையாழ்வார் பெற்றுக்கொண்டார். அப்ப திருமங்கையாழ்வாரிடத்தில் திருப்பத்தை கொண்டு வந்ததே திருமந்திரம் பெற்ற அந்த நள்ளிரவுதான். அதுவும் கண்டோம். அப்ப திருமங்கையாழ்வார் சரித்திரத்திலிருந்து ஏழாவது இரவும் பார்த்தோம். அடுத்தது கூரத்தாழ்வான் வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டு வந்தது. கூரத்தாழ்வான் ராமானுஷரை அடைய வேண்டும் என்று புறப்பட்டார். கூரத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்கிறார். அப்போது வழியில் சிறு காடு, இரவு பொழுது, எல்லா சொத்தையும் திறந்து விட்டார். ஆனா அவருடைய மனைவியார் பொன்னாச்சியார் கூரத்தாழ்வான் சாப்பிடும் ஒரு தங்க பாத்திரத்தை மட்டும் கையில் கொண்டு வந்தாள். இரவாக இருக்கிறதே, தங்கி போகலாம், பயமாக இருக்கிறது என்றாள் பொன்னாச்சி. அப்ப கூரத்தாழ்வான் சொல்றார், ஏன் இரவை கண்டு பயப்பட வேண்டும், மடியிலே கனம் இருந்தால் தானே வழியில பயம் இருக்கும், நீ தானே மடியில கட்டின் இருக்கியான்னார். இந்த தங்க பாத்திரம் மட்டும் கொழுந்தேன்னு சொன்னாள். எல்லா சொத்தையும் திறந்து ராமானுஜர் திருவடின்னு வந்துட்டோன், இந்த தங்க பாத்திரமா மிஞ்சிச்சு என்று அன்று இரவே தங்கத்தையும் பிடிந்து இருந்து அந்த ராத்திரியோட ராத்திரியாக பயணித்து அனைத்தையும் திறந்து ராமானுஜரையே கிட்டினார்னு சரித்திரம். அப்ப கூரத்தாழ்வான் வாழ்க்கையில் தான் இருந்ததையெல்லாம் துறந்து ராமானுஜரிடத்தில் அழைத்து போனதே அந்த இரவு பொழுதுதான். கடைசியாய் ஒன்பதாவது இரவு, ராமானுஜருடைய சீடர் எம்பார்னு திருநாமம். அவர் தான் கல்யாணமாகி இருந்தாலும் இல்லறத்தில் ஈடுபட மறுத்தார். அவருடைய தாயார் போய் ராமானுஜரிடத்தே கூறினார், இப்படி இருக்கிறான். இத்தனைக்கும் எம்பார் ராமானுஜருக்கு ஒன்று விட்ட சகோதரர். அவரை கூட்டு கேட்கிறார், எதனால நீ கிரகஸ்தனாய் இல்லறத்தில் இருந்திருந்தும் ஏன் மனைவியோட வாழ மறுக்கிறாய்? அந்த சுவாமி என்னமோ காரணம் சொன்னார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, இன்று இரவு பொழுது அவளோடே கூடியிரும் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல, ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர் பார்த்துட்டு இருந்தார்கள். விடிந்தது, மீண்டும் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடே படலேன்னு தெரிஞ்சது. ராமானுஜர் கூட்டு கேட்கிறார், எதனாலே? நான் சொல்லி அனுப்பிச்சேனே, இல்லறத்தில் இருக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அப்ப அந்த சுவாமி பதில் சொல்றார், நான் இருட்டை தேடி தேடி பார்த்தேன், எங்கும் ஒளிமயமான கடவுள் கண்டப்படுறார், பகவான் எனக்குள் இருக்கிறார், எங்கும் ஒளிமயமாக இருக்கிறார். சாதாரணமா இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னால் இருட்டு இருந்தால் தான் ஈடுபட முடியும். நான் இருட்டை தேடி தேடி பார்த்தேன், எனக்கு இரவே கிடைக்கவில்லை, இருளே கிட்டவில்லை, அது கிட்டி நன்று ஈடுபடுகிறேன் என்று சொன்னார். உடனே ராமானுஜர், உனக்கு இரவு இனிமேல் கிடைக்காது, இதுதான் கடைசி இரவு. எப்ப இந்த எண்ணம் உனக்கு வந்து விட்டதோ, பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், பகல் நாளே பெருமானுடைய தரிசனம், இரவு என்றாலே அவனிடத்திலிருந்து விலகி போகிற அஞ்ஞானமாகிற இருள். ஆகவே இனிக்கு உமக்கு அஞ்ஞானமே கிடையாது, இருட்டே இல்லை, ஆகவே இப்போதே சந்நியாசாசிரமம் கொடுத்து விடுகிறேன் என்று ராமானுஜர் எம்பாரை சன்னியாசி ஆக்கிவிட்டார். அப்ப எம்பார மாற்றி சந்நியாசாசிரமம் எடுக்க வைத்ததே ஓர் இரவு பொழுதுதான். அப்ப மொத்தம் 9 ராத்திரி பார்த்துட்டோம். கண்ணன் பிறந்த ராத்திரி, ராம பட்டாபிஷேகத்தை தடுத்த இரவு, திருதராஷ்டிரம் தூக்கம் வராமல் விதுர நீதி பெற்ற இரவு, 1000-4000 பாசுரங்களையும் முதலாழ்வார்கள் பாட ஆரம்பித்தது இரவு, திருமிழி ஆழ்வாரும் பெருமானும் கனிகண்ணனும் தங்கி இருந்தது ஓர் இரவு, நம்மாழ்வார் ஊரெல்லாம் துஞ்சி போயிற்றே என்று பெருமானை பிரிந்து நாயிகா பாவத்திலே துடித்ததோர் இரவு, திருமங்கியாழ்வார் வழிப்பறி செய்து பெருமானிடத்தே திருமந்திரத்தையே பெற்றது ஓர் இரவு, கூரத்தாழ்வான் அனைத்தையும் துறந்து பொன் பாத்திரையும் தூக்கி வீசி ராமானுஜரை அடைந்தது ஓர் இரவு, கடைசியாய் எம்பார் என்னும் மகாச்சாரியர் அந்த இரவு பொழுதின் உண்மையை புரிந்து கொள்ள சன்னியாசியாகவே ஆனார்னு சரித்திரம். இப்படி ஒரு நவராத்திரியை நினைத்துக் கொள்வோம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.